19 அதிகாரம் வசனம் 1-6 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம்.
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3 முதலாம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெபித்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார்.
சார், இன்னைக்கு வந்து நம்ம பைபிள்ல இருக்கிற ஒரு முக்கியமான அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். யாத்ராம் 19 அதிகாரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுல இந்த 6 வசனங்களை நம்ம தியானிக்க புரிஞ்சுக்க பார்ப்போம். அது 3 தலைப்பு நான் போட்டிருக்கிறேன். முதலாவது இந்த 6 வசனங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நியாயப்பிரமாணம், லா, 10 கட்டளைகள், அது எவ்வளவு முக்கியம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் நமக்கு இந்த வசனங்கள் வலியுறுத்துகிறது. ரெண்டாவதாக தலைப்பு என்ன போட்டிருக்க, கிருபை நமக்கு எவ்வளவு முக்கியம்ன்றதை புரிஞ்சுக்கணும். மூணாவதாக உடன்படிக்கை எவ்வளவு முக்கியம்ன்றத நமக்கு இந்த வசனங்கள் புரிந்து கொள்றதுக்கு உதவி செய்யறதா நம்ம பார்க்கலாம். இந்த முதலாவது நியாயப்பிரமாணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அதிகாரத்துல கடவுள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தம் பண்றார். எதுக்கு ஆயத்தம் பண்றார் அப்படின்னா, அவருடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு, ஒரு பெரிய ரெவலேஷன் வந்து தன்னுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிற ஒரு காரியமாக 10 கட்டளைகளை போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போறார். அதுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்றார். இந்த அதிகாரத்தில் அதான் நம்ம பார்க்க போறோம். 10 கட்டளைகளை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கலாம் சில பேர். அதை நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம பிள்ளைகள் கத்துக் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கலாம். அது ரொம்ப மெச்சத்து கொள்ளலாம், 10 கட்டளைகள் ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த அதிகாரங்கள் நமக்கு என்ன செய்ய போகுதுன்னா, 10 கட்டளைகள் எவ்வளவு முக்கியம்ன்றத உணர்த்துறது மாத்திரம் இல்லாம, நம்ம வாழ்க்கையில அதை எவ்வளவு சீரியஸா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த அதிகாரங்கள் நமக்கு உணர்த்த போகுது. ரொம்ப முக்கியம் 10 கட்டளைகள். ஏன் அப்படின்னா, முழு பைபிளையும் ஆண்டவர் அவருடைய ஆவியை கொண்டு மனிதர்களை வைத்து எழுதியிருந்தாலும், ஆண்டவர் தன்னுடைய சொந்த விரலால எழுதின ஒரே காரியம் எது தெரியுமா, 10 கட்டளைகள் தான். வேற எதுவுமே ஆண்டவர் தன்னுடைய சொந்த விரலால எழுதி கொடுத்தது, மோசேக்கு அந்த பலகையில 2 டேப்லெட்ல அவர் சொந்த விரல்ல எழுதி கொடுத்தார். அது ஒரு வாட்டி மோசே உடைச்சு போட்டார். உடைச்சு போட்டு இன்னொரு வாட்டி சரி நீயே எழுதிக்கான்னு கூட விடல, இன்னொரு வாட்டியும் தானே தன் சொந்த விரல்ல எழுதி கொடுத்த ஒரு கட்டளைகள் தான் அந்த 10 கட்டளைகள். ரொம்ப முக்கியம் அது, அதுவே தெரியுது நமக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது. இந்த அதிகாரம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, 19-20 அதிகாரத்துல தான் 10 கட்டளைகள் கொடுக்க போறாரு, 9 அதிகாரத்துல அந்த ஜனங்களை ஆயத்தம் பண்றார், ப்ரிப்பேர் பண்றார். அது அந்த அது வருத்துக்கு முன்பதாக இந்த 10 கட்டளைகள் எப்போ கொடுத்தாரு, எங்க கொடுத்தாரு, எந்த மாதிரி அவங்களை ஆயத்தம் பண்ணி எந்த மாதிரி அந்த ஜனங்களை ரெடி பண்ணிட்டு இந்த 10 கட்டளையை கொடுத்தாருன்ற விவரம்லாம் நமக்கு இந்த அதிகாரத்துல வருது. இது ரொம்ப முக்கியம். எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, ஒரு 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 நிகழ்வு சொல்றேன், சரித்திர நிகழ்வுல ரொம்ப முக்கியமான இவெண்ட் நம்ம படிக்க போறது. 19 அதிகாரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம், ஒரு சரித்திர நிகழ்வுன்னு, அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட். நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது ஒரு பெரிய நிகழ்வு இல்லைங்களா, அதுக்கப்புறம் நம்ம தேச போக்கே மாறி போச்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு சொல்ல போனோம்னா, 1640 1640 பிரிட்டிஷ் பேரரசர், அவங்க தான் உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு போருக்கு போனமா இருந்துச்சு. அவருக்கு போருக்கு போனோம்னா அவருக்கு காசு வேணும் இல்லைங்களா, மிலிட்டரி கேம்பெயின்க்கெல்லாம் காசு வேணும். அந்த காசு வந்து பார்லிமெண்ட் தான் அப்ரூவ் பண்ணும். அவருக்கு கீழே இருப்பாங்க செனட்னு பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் நம்ம ஊர்ல என்ன சட்டசபை இல்லைங்களா, சட்டசபை. அந்த சபையை அப்ரூவ் பண்ணணும் இவருக்கு காசு. சரி, இவரு போய் அவங்ககிட்ட கேட்கிறாரு நம்ம போருக்கு போகணும், எனக்கு அமௌண்ட் நீங்க அப்ரூவ் பண்ணணும்னா, அந்த சட்டசபையில இருக்கிறவங்க நாங்க நிச்சயமா அப்ரூவ் பண்றோம் உங்களுக்கு. ஆனா பிரிட்டிஷ் மக்களுக்கு சில உரிமைகளையும் சில பொது நன்மைகளையும் நீங்க அனுமதிக்கணும். இந்த காசை நாங்க கொடுக்கறோம், ஆனா சில லிபர்டிஸ், சில நன்மைகள், சில உரிமைகள் மக்களுக்கு சேரும்படிக்கு நீங்க செய்யணும் அப்படின்னா, ஆனா அந்த ராஜாக்கு அதை கொடுக்கறதுக்கு விருப்பம், கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாம நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் நாங்க பணத்தை கொடுக்க மாட்டோம், அது இல்லைன்னா இந்த கண்டிஷன்ல தான் பணத்தை கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. இது உண்மையா நடந்தது. அவர் என்ன பண்ணாரு, உடனே அந்த சபையை கலைச்சிட்டு அவர் போயிட்டார். திருப்பி ஒரு வாட்டி கூட்டினாரு, அதே தான் சபையை கலைச்சிட்டு. நம்ம ஊர்ல நடக்குது இல்லைங்களா, சபை கலைஞ்சு கலைஞ்சு போகுது, சட்டசபை அந்த மாதிரி கலைஞ்சு திருப்பி திருப்பி போச்சு. ஒரு 6 மாசம் போச்சு, ராஜாக்கு தாக்கு பிடிக்க முடியல. காசு அவசியமா தேவை, இப்போ போரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அவசியமா தேவை. திருப்பியும் கூட்டினார், அதே பிரச்சனை தான், சட்டசபையை கலைச்சார். கலைச்ச பிறகு இதுவரைக்கும் ஹிஸ்டரியில நடக்காத ஒரு காரியானிக்கு நடந்துருச்சு. ராஜா போன பிறகு இந்த சபைக்காரர் என்ன பண்ணாங்கன்னா, தாங்களே கூடி தாங்களே அந்த சபையை அமைச்சுக்கிட்டு தாங்களே சில முடிவுகளை எடுத்து ராஜா இல்லாம நம்ம இன்னுமே கூடுவோம்னு சொல்லி 13 வருஷம் அதுக்கப்புறம் ராஜா இல்லாம இவங்க கூடி சில முடிவுகளை எடுத்தாங்க. அது வந்து ஒரு சரித்திர நிகழ்வு. ஏன்னா அவங்க அப்படி எடுத்ததுனால தான் உலகத்துக்கே ஜன டெமோக்ரசி, மக்கள் ஆட்சி இல்லைங்களா, மக்கள் ஆட்சி இல்ல ஜனநாயகம் அப்படின்றோம். மக்கள் ஆட்சின்றதே உலகத்துக்கு பிறந்தது அப்பதான். ராஜாக்கள் காலம் நின்னு போய் டெமோக்ரசின்னு உலகத்துக்கு வந்ததே அப்பதான். அந்த கூட்டத்தில் அவங்க எடுத்த முடிவுகள், சில எடுத்த கொள்கைகள் வந்து இன்னைக்கும் உலகத்துல செயல்படுது, எல்லா டெமோக்ரஸிலையும் வருது அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமான இவெண்டா நம்ம பார்க்கிறோம். அதை விட பல மடங்கு ரொம்ப முக்கியமான இவெண்ட் வந்து யாத்ராமு 19வது அதிகாரத்தில் நடந்தது. ஏன்னா உலக சரித்திரத்தின் போக்கைய ஒரு டேர்னிங் பாயிண்டா மாத்தினது வந்து இதுதான். ஏன்னா அந்த காலத்துல உலகம் முழுவதுமா வெறும் அஞ்ஞானம், அஞ்ஞானிகள், விக்கிர ஆராதனை, ஒருத்தர் ஒருத்தரை கொலை செஞ்சுக்கிறது, விபச்சாரம், பயங்கரமான இருள்ல உலகம் மூழ்கி இருந்துச்சு. எங்க பார்த்தாலும், எகிப்து எந்த தேசம் பார்த்தாலும் பயங்கரமா அழிவுல, மனுஷனுக்கு மனுஷர்களா இல்ல மிருகங்களா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு, ஒரு கொள்கை எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத இருந்த ஒரு உலகம், மோசேக்கு முன்னாடி இருந்த உலகம். அதனாலதானே நோவா காலத்துல எல்லாரையும் அழிச்சு போட்டாரு. ஆனா இந்த நிகழ்வு 19வது அதிகாரத்துல தேவன் மோசேக்கு கொடுத்த கட்டளைகளும் நியமனங்களும் உலக சரித்திரத்தையே மாத்திருச்சு. உலகத்துல மனுஷனுக்கு கரெக்ட் எது, தப்பு எது, நியாயம் எது, நீதி எது, மனுஷனுடைய உரிமை, மத்தவனுடைய உரிமையை மதிக்க கத்து கொடுத்ததே இந்த நிகழ்வு தான். தெரியுங்களா, இன்னைக்கு கூட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இன்னைக்கு கூட உலகம் பொதுவான கிருபையில பிசாசுங்களை மாதிரி மனுஷருங்க, மிருகங்க மாதிரி மனுஷங்களை ஆவாத காக்குறது வந்து இன்னைக்கு இந்த 19வது அதிகாரத்தை போட்ட நியமனங்கள் தான். நம்ம இந்தியா கான்ஸ்டிடியூஷனும் அது ஏற்பட்டு, அம்பேத்கர் எல்லாம் ஏற்படுத்தினாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் ஏற்படுத்தின இந்த காரியங்கள்லாம் இங்க வந்த காரியத்தினால்தான், புரியுதுங்களா. அதனால என்ன சொல்ல வர, இன்னைக்கு நம்ம படிக்க போற ஒரு நிகழ்வு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட், உலகத்துக்கே ஒரு டேர்னிங் பாயிண்ட், உலகத்தையே மாத்தின ஒரு நிகழ்வு. அதைத்தான் நம்ம படிக்க போறோம் இன்னைக்கு, ரொம்ப முக்கியம். அதனாலதான் இங்க வந்து இஸ்ரேல் ஜனங்க சீனாய் மலை கிட்ட வராங்க, வந்து இங்க 11 மாசம் அங்க இருக்க போறாங்க. 11 மாசம் அங்கே கேம்ப் போட்டு இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த இடத்த விட்டு போய் 38 வருஷம் வனாந்திரத்தில் திரிய போறாங்க. அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு தண்டனையா வருது. ஆனா அந்த 38 வருஷமும் ரொம்ப கொஞ்சம் தான் விளக்கப்பட்டிருக்குது நமக்கு, ரொம்ப அவ்வளவு டீட்டெயில்ஸ் போடல. ஆனா இங்க இருக்கிற 11 மாசம் இங்க சீனாய் மலை கிட்ட இருக்க போறாங்க தெரியுங்களா, அது எது என்ன கொடுக்குது தெரியுமா நமக்கு, யாத்ராகமும் லேவியராகமும் என்னாகமும் 10வது அதிகாரம் வரைக்கும் இந்த இடத்துல நடந்த நிகழ்வு தான். 11 மாசம் இங்க என்ன நடந்துச்சோ அதுதான் நியாயப்பிரமாணத்துல 3 புக்ஸா நமக்கு வருது. பெரிய 38 வருஷத்தையெல்லாம் 3-4-5 அதிகாரத்துல முடிச்ச தேவன் வந்து இங்க நடக்கிற 11 மாசம் நிகழ்வை வந்து 3 புக்கே எழுதி வச்சிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டைம் இது, ரொம்ப முக்கியமான ஒரு டைம். ஆகவே நம்ம இதை படிப்போம். இது இது எவ்வளவு முக்கியமானதுன்னு நான் சொல்லிக்கிட்டே போலாம், ஆனா அந்த வசனங்கள்ல பார்க்கும் நம்ம எவ்வளவு முக்கியமா ஆண்டவர் இதை வலியுறுத்துறாரு அப்படின்றத. முதலாவது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். முதலாவது நியாயப்பிரமாணம் எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்கிட்டு வரோம்.
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள்.
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்க என்னைக்கு வந்து அங்க சேர்ந்தாங்க? முதல்ல பாருங்களேன், ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்னா முதல்ல டைம் கொடுப்பாங்க, எப்போ நடந்துச்சு, அப்படித்தான் இது ஆரம்பிக்கிறது. பாருங்களேன், ரொம்ப முக்கியம் வலியுறுத்தப்படுது. எப்போ நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்பட்ட மூணாவது மாசம் முதல் நாள் அப்படின்னு வருது. அதான் அங்க பாக்கலாம், மூணாவது மாசம் முதல் நாள் அவங்க வந்து அங்க இருந்து புறப்பட்டு வந்த முதல் நாள். இங்க வந்து செட்டில் ஆக போறாங்க கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் மூணாவது நாள்ல தான் ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளைகளை கொடுக்க போறார் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா, அவங்க எகிப்துல இருந்து விட்டு வந்த பிறகு 50வது நாள், கரெக்டா 50வது நாள்ல தான் கட்டளைகளை அவங்க பெற்றுக்கொண்டாங்க இஸ்ரவேல் ஜனம். உங்களுக்கு ஒருவேளை தெரியுமா, பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்க ஏன் கொண்டாடுவாங்க உங்களுக்கு தெரியுமா? த டே ஆஃப் த பெண்டிகாஸ்ட். அவங்க 10 கட்டளைகளை அன்னைக்கு தான் பெற்றதுக்கு ஒரு ஞாபகார்த்தமா கொண்டாடுவாங்க. ஏன்னா பெந்தெகோஸ்தே நாள் எப்பவும் பஸ்கா முடிஞ்சு 50வது நாள்ல தான் அவங்க பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடுவாங்க. என்ன ஞாபகார்த்தமா? ஆண்டவர்கிட்ட இருந்து 10 கட்டளைகளை தாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு ஞாபகார்த்தமா தான் அதை கொண்டாடுவாங்க. அதுல அப்புறம் மத்த காரியங்கள் சேர்த்துட்டாங்க, ஆனா முக்கியமா கொண்டாடுறது வந்து 10 கட்டளைகளை பெற்றது. புதிய ஏற்பாடுல பார்த்தோம்னா ஆண்டவர் இயேசு மரித்து அந்த பெந்தெகோஸ்தே நாளில தான் பரிசுத்தாவி வந்தார். இது பார்த்தோம்னா அந்த நிழலை பார்க்க முடியும். ஒண்ணு வந்து பஸ்காவாக அவங்க அடிச்ச ஆடுக்கு இயேசு ஒரு அறிகுறியா இருக்கும் போது, அது 50வது நாள்ல அவங்க 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட மாதிரி 50வது நாள்ல ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம மனசுல எழுதுறதுக்கு ஹோலி ஸ்பிரிட் இறங்கி வந்தார். அது ஒரு நிழலாக நம்ம அழகா பார்க்கலாம். சரி, அங்க என்ன சொல்லப்படுது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து சீனாய் மலையில வந்தாங்க, 50வது நாள்ல வந்தாங்க. கொஞ்சம் பேக்வர்டு பேக் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஒரு 3வது அதிகாரம் போங்க, யாத்ராமும் 3:12, மோசே அந்த மலை மேல இதே மலை மேல நிக்கிறாரு. நின்ன பிறகு ஆண்டவர் மோசேக்கு ஒரு ஒரு அடையாளமா கொடுக்கிறாரு. மோசே போகவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஆனா ஆண்டவர் மோசே கிட்ட என்ன சொல்றாரு பாருங்களேன், யாத்ராமும் 3:12.
அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார்.
எத்தனை
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி,
சரி போதும், மோசேக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு, நான் கூட இருக்க போறேன், நான் உன்னோடு இருக்க போறேன், நிச்சயமா அந்த ஜனங்களை காப்பாத்தி கொண்டு வர போகிற, அது கடையாலும் நீ வந்து இங்க ஆராதிக்க போற. எத்தனை தடைகள் மோசேஸ்க்கு இருந்துச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. முடியற காரியமா? முடியாத காரியம். நான் போய் ஒரு மெய்ப்பன் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு போய் அந்த தேசத்தையே இது செய்து போய் அந்த ஜனங்களை கூட்டு வர முடியுமா? 50 நாள் ஆச்சு, 50 நாள் இன்னும் கொஞ்சம் ஆயிருக்கலாம், ஆனா பார்த்தா நடந்திருக்கு. அந்த எகிப்து நான் விடவே மாட்டேன்னு சொன்ன ஃபாரோ அந்த ஆலோட்டிகள் விரட்டி விடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்களை போகணும்னு. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமா வெளியே வராங்க. அவங்களுக்கு வழியில இருந்த கடல் 2 பிரிந்து அவங்களுக்கு ஒரு ரோடு பண்ணி வைக்குது. வனாந்திரம் மூலமா அவங்க வந்தாலும் ஒரு இஸ்ரவேலனும் பசியிலையோ தாகத்திலேயோ செத்ததில்லை, எல்லாம் வந்து அங்க நிக்கிறாங்க. எப்படி இருக்கும் ஆண்டவருடைய உண்மை? ஆண்டவர் எத்தனைதான் தடைகள் எத்தனைதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் வீணா போகாது, நிச்சயமா நிறைவேறோன்றதுக்கு எவ்வளவு நல்ல ஒரு ஆதாரம் பாருங்களேன். The faithfulness of God, கடவுள் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவருக்கு இதெல்லாம் பொருட்டே இல்லை. நம்ம பாக்குற பிரச்சனைகள்லாம் அவருக்கு பொருட்டே இல்லை. அவர் ஒன்னு சொல்லிட்டாருன்னா எதுவுமே அதுக்கு முன்னாடி நிக்க முடியாது, அது நிறைவேறணும் தான் பாக்குறோம், அது உண்மை உள்ளவரா பாக்குறோம். சரி, அதுதான் பாக்குறோம். முதலாவது டைமிங், எப்ப வந்தாங்க, இது எப்ப நடக்குதுன்ற ஒரு டைமிங் 50வது நாள்ல நடக்குது. சரி, 2வது வசனம்,
அவர்கள் ரெவீத்திமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள்.
சரி, அடுத்ததாக டைமிங் முடிஞ்சு இந்த பிளேஸ் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு கேட்போம். இந்த பிளேஸ் என்ன மாதிரி பிளேஸ் அது பாருங்களா, கட்டிக்கிட்டே போறாரு. என்ன பிளேஸ் ரெகித்துல ரெஃபிடம்ல இருந்து புறப்பட்டு சீனாய் மலையில பாளையம் இறங்கினார்கள். சீனாய் மலை அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு இடம். அதை பார்த்தவங்க எல்லாம் அது இப்ப இன்னும் கண்டுபிடிக்கல, சில பேர்லாம் அந்த டைம்ல ஆராய்ச்சி பண்ணிப்பா, அவங்க எல்லாம் அந்த இடம் வந்து கடவுள் வந்து இந்த காரியத்தை நிகழ்த்தணும்னே சிருஷ்டித்த பண்ணவிட இடம் மாதிரி ஒரு இடம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம், ஒரு ஃபுல்லா வனாந்திரம். கற்பனை பண்ணி பார்க்கணும், ஃபுல்லா வனாந்திரம். அங்கெல்லாம் மலைகள் எங்கத்தான் வந்துச்சோ, எந்த மாதிரி எரிமலைகள் பூமியெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வந்து பெரிய பிரம்மாண்டமான மலைகளா நின்றுகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் சீனாய் மலை. கடவுள் வந்து உலகத்துக்கே ஒரு ஜட்ஜ் இல்லையா, ஒரு நியாயாதிபதி. அவருடைய நியாய சபைய அவருடைய கட்டளைகளை உலகத்துக்கே அறிவிக்கிறதுக்கு செலக்ட் பண்ண ஒரு இடம் சீனாய் மலை. அவருடைய கோர்ட் மாதிரி அங்க நின்றுகிட்டு அறிவிக்கிறார் உலகத்துக்கே. உலகத்துல சிட்டி அந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் அவர் ஒன்னும் மதிக்கல பாருங்க, அவரே ஒரு கோர்ட்டை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு கோர்ட், இது பிரத்யேகமான ஒரு இடம். ஏன்னா இந்த மலையுடைய ஷேப்பே எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய புல்பிட் மாதிரி இருக்குமா, நம்ம இங்க வச்சிருக்கோம் இல்லையா, அப்படித்தான் இருக்குமா அந்த ஷேப்பே. அப்படியே நேரா போய் மேல போய் அப்படியே பெருசா விரிவுமா. கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன் மேகமாக அந்த மலை மேல அந்த இறங்கி அங்கிருந்து அவர் கட்டளை கொடுப்பார். அவர் ப்ரீச் பண்ற மாதிரி அவர் ப்ரீச், அந்த புல்பிட் ஷேப்ல இருக்குமா அந்த மலை, என்ன மாதிரி இடத்த செலக்ட் பண்ணிருக்காரு பாருங்களா. அதை நினைச்சுதான் கிறிஸ்தவங்க அதுக்கப்புறம் வந்து புல்பிட்டுன்னு வச்சது, ஏன்னா அப்படி பண்ணது என்னால. அப்படி பார்க்கும்போது அந்த மலையிலேருந்து அவர் அந்த கட்டளையை கொடுக்கிறாரு. அந்த சீனை அந்த இடமே பார்த்தோம்னா ஒரு இயற்கை ஆலயம் மாதிரி, ஒரு டெம்பிள் மாதிரி தான் இருக்குமா. ஒரு இடத்துல ஒரு புல்பிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய விசாலமான கிரவுண்ட், எத்தனையோ கோடி ஜனங்க நிக்கணும் இல்லையா, நின்று சத்தத்தை கேட்கிற மாதிரி. அந்த இடம் ரொம்ப அமைதியான இடம். ஒரு மேய்ப்பனே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கத்தினானா ஒரு மைல் தூரம் அவன் சத்தத்தை கேட்க முடியும். நம்ம கிராமத்துல எல்லாம் பாக்குறதில்ல அந்த மாதிரி ஒரு இடம். அங்க இடத்துல அவரு அப்படியே இடி மின்னலோடு பேசினா என்ன சவுண்ட் எஃபெக்ட் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பக்கத்துல எல்லாம் மலைகள் வேற, எக்கோ சவுண்ட் வேற. அந்த மாதிரி இடத்துல போய் அவங்க பாளையம் இறங்குறாங்க. நினைச்சு பாக்கணும், அதெல்லாம் சாதாரண இல்ல, பெரிய பிரம்மாண்டமான மலைகள் நிறைந்த இடம் அங்க போயிருக்கிறாங்க. இவங்க ரெஃபிடம்ல இருந்து போறாங்க. போகும்போது என்ன கிராண்ட் ஒரு கூட்டம், யோசிச்சு பாருங்க. மேகம் அவங்களுக்கு முன்னாடி நடந்து அவங்கள நடத்திட்டு போகுது. எங்க நடத்துது அவங்கள, ஒரு இயற்கை ஆலயத்தை பண்ணி வச்சிருக்கிறார், சிருஷ்டிப்புலயே பண்ண வச்ச அந்த ஆலயத்துக்குள்ள நடத்தப்படுறாங்க. அது போகும்போது ஒரு பெரிய கோயிலுக்கு போனோம்னா ரெண்டு பக்கமும் காரிடர்ஸ் தெரியுங்களா, ரெண்டு பக்கமும் எங்கேயும் போகாத மாதிரி உள்ள அந்த தரிசனத்துக்கு நடத்துற மாதிரி நமக்கு இருக்கும். அந்த மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் 1500 ஹைட்டு மலை, அதுக்கு நடுவுல இந்த கூட்டம் போகுது, முன்னாடி மேகம் போகுது. போய் அங்க என்ன கிராண்டா அவங்க இறங்குறாங்க, இறங்கி அங்க பாளையம் இறங்குறாங்க. சீனா என்ற மலைக்கு அர்த்தமே, சீனா என்றதுக்கு வந்து முள் தான்ஸ் தான் அர்த்தம். ஏன்னா அந்த இடம் சுத்தி வரும் முள்ளு தான் இருக்கும், அதனாலதான் சீனாயின் அந்த மலைக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த ஜனங்க வந்து கொஞ்சம் கூட உணர்ந்திருக்க மாட்டாங்க, எவ்வளவு பெரிய ஒரு சரித்திர நிகழ்வுல அவங்க பங்கு பெறாங்க. அவங்க உணர்ந்திருப்பாங்களா, கொஞ்சம் கூட உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப கிடைக்கிற கட்டளைகள் தான் உலக சரித்திரத்தையே மாத்த போதுன்னு அவங்க உணர்ந்திருக்க முடியாது. நிறைய பேர் இப்படி சொல்றாங்க, இயேசு பிறப்பு அவருடைய உயிர்த்தெழுதல் அவருடைய மரணத்தை விட்டோம்னா அதை விட ரொம்ப அதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து கடவுள் வந்து சீனாய் மலைக்கு மேல வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளை கொடுத்தது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது என்ன பாக்குறோம், இதெல்லாம் என்னத்தை சொல்ல வரேன்னா, ஏன் இவ்வளவு பில்டப், ஏன் இவ்வளவு ஆண்டவர் பில்டு பண்றாரு, இந்த 10 கட்டளைகள் எவ்வளவு முக்கியம், அதுக்கு எவ்வளவு ஆயத்தம் பண்றாரு நம்ம பார்க்கலாம். இது முடியல, இன்னும் பண்ண போறாரு, பயங்கரமா இருக்க போது அதெல்லாம் பார்க்க போறோம். எவ்வளவு முக்கியம்ன்றதை நம்ம பார்த்துக்கணும். 10 கட்டளைகளை கொடுக்க போறாரு இப்போ. ரெண்டாவதாக கிருபை எவ்வளவு முக்கியம்ன்றது ஆண்டவர் அங்க உணர்த்துறார். ஏன் அப்படின்னா விசுவாசிகளா நம்ம 10 கட்டளை எவ்வளவு முக்கியம்னு எப்ப புரிஞ்சுக்க முடியும், அந்த 10 கட்டளைகளை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு எப்ப புரிஞ்சுக்க முடியும்னா, நமக்கு கிருபை எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா, கிரேஸ் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா 10 கட்டளைகளே நமக்கு தேவையில்லை. ஏன்றா நம்ம ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்படுறது நியாய பிரமாணத்தின் மூலமா இல்ல கிருபையின் மூலமா ரட்சிக்கப்படுறோம். அதனால நமக்கு 10 கட்டளைகளே தேவையில்லை. நம்ம போய் சொல்லிக்கலாம், நம்ம விபச்சாரம் பண்ணிக்கலாம், கலவு செஞ்சுக்கலாம், ஏன்னா நம்ம கிருபைக்குள்ள இருக்கிறோம், நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். அப்படியே ஆண்டவர் விரும்புறாரு. அதுவா வேதம் சொல்லுது? இல்ல, அது ரொம்ப தப்பான போதனை. என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ரட்சிக்கப்படுறது கிருபைனாலதான். கிருபைனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் நம்ம பாவங்கள் எல்லாம் நமக்கு விடுதலை செய்து பரிசுத்தாவின் மூலமா நமக்கு மறுபிறப்பு கொடுத்து ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறாரு. எதற்காக? அந்த இருதயத்தை கொண்டு நாம் 10 கட்டளையின்படி நடக்கும்படி. மத்தவன் பாவினால நடக்க முடியாது. பாவிக்கு வந்து 10 கட்டளை அவனை குற்றதான் படுத்தும். ஆனா ஒரு விசுவாசி அவன் மறுபடியும் பறக்கப்பட்டு புது இருதயத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறான். எதற்காக? 10 கட்டளையின்படி அவன் இருதயத்துல தேவன் அந்த கட்டளை எழுதி இருக்கிறார். அதன்படி அவனால தான் நடக்க முடியும். அதுக்காகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கிருபை அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி கிருபைய அவன் உணர்ந்திருக்கணும். அதுக்கு முன்னாடி அதனாலதான் இந்த ஜனங்களுக்கு அவர் உணர்த்துறத நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அதை உணர்த்துறாரு. 3வது வசனத்துல இருந்து படிப்போம்.
மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான், கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்.
சரி, இதுல பாத்தீங்கன்னா மோசே கிட்ட ஆண்டவர், மோசே மலைக்கு மேல அங்க வந்து எல்லாம் பாலை இறங்கின பிறகு மோசே மலைக்கு மேல ஏறி போறார். அவர் முதல் ஏறி போனதுக்கும் இப்ப ஏறி போனதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். முதல்ல ஏதோ பார்க்கணும், செடி நெருப்பு வருதேன்னு போயிருப்பாரு. இப்போ போறாரு, இப்போ பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவர் தேவனை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு விசுவாசத்தோடு போவார் போறாரு. ஆண்டவர் இப்போ எவ்வளவு நன்றி இருந்திருக்கும், எவ்வளவு அன்பு இருந்திருக்கும் அவருக்கு. அந்த மாதிரி போன பிறகு ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிற காரியத்தை நீங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு? முதலாவது நீ வந்து யாக்கோபு பரதேசியா யாக்கோபு போனார் பாதாம் ஆறாமுக்கு. ஆனா அவர் பெரிய இஸ்ரவேலனா மாத்தினது வந்து தேவன். புரியுதுங்களா? அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அவர் ஒரு ஒண்ணுமே இல்லாம போனார் நாடோடியாக. ஆனா இஸ்ரவேலா மாத்தினது தேவன். அதே மாதிரி இந்த ஜனங்களும் யாக்கோபா பரதேசியா அவங்க இருந்தாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜாதியா இவர் மாத்தி இருக்கிறார். அதுவே எவ்வளவு பெரிய கிருபை. அந்த வார்த்தையே அவங்களுக்கு மனசு உருக்கும். யாக்கோபு இஸ்ரவேல் கேட்டாவே அவங்களுக்கு ஒரு மாதிரி, நாங்க எப்படி இருந்தோம், எங்களை எப்படி ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். அவங்களுக்கு மனச ரொம்ப உருக்கும் அந்த வார்த்தை. அதனால அதை பயன்படுத்துறாரு. எவ்வளவு கிருபையா அவங்களுக்கு செஞ்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு. அடுத்ததாக பாருங்களேன், 3 காரியத்தை உணர்த்துறாரு. 3 கிருபைனால நிறைந்த காரியங்கள். என்ன காரியம்? த கிரேஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரேஸ் அவங்களுக்கு உணர்த்துறாரு. முதலாவது அவங்க த கிரேஸ் ஆஃப் ரிடெம்ஷன், அவங்க மீட்பின் கிருபை. ரெண்டாவது அவங்கள பாதுகாத்த கிருபை. 3வதாக அவங்களை பரிசுத்தப்படுத்துற கிருபை. அந்த 3 காரியத்தை தான் அவங்களுக்கு உணர்த்துறாரு. அந்த 3 தலைப்புல அந்த வசனங்களை பார்ப்போமே. முதலாவது படிங்க, என்ன சொல்றாரு?
நான் எகிப்தியருக்கு செய்ததையும்,
எகிப்தியருக்கு செய்ததை முதலாவது எடுத்துக்கோம். எகிப்தியருக்கு செய்ததை நீர் கண்டிருக்கிறாய். நான் எகிப்தியருக்கு என்ன பண்ணேன்னு நீ பார்த்திருக்கிற, ஞாபகம் இருக்குங்களா? அவங்க கண்ணால பார்த்தாங்க. இவங்களை காப்பாத்தணும்ன்றதுக்காக எத்தனை குடும்பங்க, எத்தனை மனிதர்கள் அழிஞ்சு போனாங்க, எத்தனை பேர் எவ்வளவு வாதையை அனுபவிச்சு வேதனையை அனுபவிச்சு செத்து போனாங்க. எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்க விடுவிக்கணும்ன்றதுக்காக. இவங்களையும் அழிச்சிருக்க முடியாதவர்னால, இவங்க என்ன ரொம்ப உத்தமமானவங்களா? அவங்க கூட சேர்ந்து இவங்களும் விக்கிரஆராதனை பண்ணவங்க தான். அந்த படிச்சு வாதையில அந்த முதல் பேரான குமாரன் அழியிற வாதையில இவங்களும் செத்து இருக்கணும். இவங்களை காப்பாத்தினது ஒரே காரியம் என்ன? என்ன காப்பாத்துச்சு இவங்கள? அந்த பஸ்கா ஆடு, அந்த பஸ்கா ஆடுடைய ரத்தம். இல்லைன்னா இவங்க வீடு அழிஞ்சிருக்க முடியாது, நிச்சயமா அழிஞ்சிருக்க முடியும். இஸ்ரேல் ஜனங்க, எகிப்து ஜனங்க மாதிரி இவங்களும் அழிஞ்சுதான் போயிருக்கணும். ஆனா அவங்கள அழிச்சு இவங்கள மீட்டார். அதை ஞாபகப்படுத்த, அவங்களுக்கு அவங்கள ஞாபகப்படுத்து. அதைக்காண்டி அவங்க மறக்கவே கூடாது ஒருபோதும். அவங்க மறந்தாங்கன்னா போச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதை ஞாபகப்படுத்தணும்னு திருப்பி 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 சொன்னார். நம்மளும் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? திருப்பி அதுக்குன்னு ஒரு பண்டிகையை ஏற்படுத்தினாரு. அதுக்குன்னு உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, உனக்கு தலைமுறைக்கெல்லாம் சொல்லிக் கொடு, நான் என்ன பண்ணன்றத திருப்பி திருப்பி அதை ஞாபகப்படுத்துறாரு. அதை மறக்கவே கூடாது. அதை மறக்கவே, நான் உங்களை எப்படி மீட்டேன், எவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு உங்களை மீட்கிறதுக்கு, அதை நீங்க மறக்க கூடாது. எப்படி மீட்டேன், எகிப்தியருக்கு என்ன செய்தான்னு பாருங்க அப்படின்றத மறக்க கூடாதுன்றதுக்காக அதை ஞாபகப்படுத்துறாரு. இன்னைக்கு நம்ம கம்யூனியன்ல பங்கு பெறப்போறோம் இல்லைங்களா. கம்யூனியன்ல பங்கு பெறும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாம் செய்துட்டு அவர் என்ன சொல்றாரு, கம்யூனியன்ல என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அதை நம்ம மறக்க கூடாது. ஆனா நம்ம மறக்கிற ஜாதி அதே தான். இங்கேயும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற, உங்க மீட்பின் கிருபையை மறக்காதீங்க. மீட்பின் கிருபையை மறந்தா வேற எதுவுமே உங்களுக்கு எல்லாமே தப்பாதான் போயிடும். என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் நம்ம அதை ஞாபகப்படுத்தணும். நமக்கு என்ன சொன்னதே சொன்ன மாதிரி இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்துறது ரொம்ப அவசியம். எங்களுக்கு தெரியும் அது ஞாபகப்படுத்துறதுன்னா என்ன நம்ம நினைக்கிறோம். அந்த நாளா அது எனக்கு ஞாபகம் இருக்குதா, அது தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். எபிரேயர்களுக்கு ஞாபகப்படுத்துறதுன்னா என்ன தெரியுங்களா, அவங்க பாஷையில ஞாபகப்படுத்துறதுன்னா அவங்க உணர்வோடு அதை நினைச்சு இப்போது நடக்கிற மாதிரி அவங்க கண் முன்னாடி அதை ரீலிவ் பண்ணுவாங்க. இப்போ அது நடந்த மாதிரி அதை ரீலிவ் பண்றது, அவங்க உணர்வுக்கு அது கொண்டு வந்து, உணர்ச்சிகளுக்கு அது கொண்டு வந்து ஞாபகப்படுத்துறதாங்க ஞாபகப்படுத்துறது. அதுதானே ஆண்டவர் என்ன மீட்டிருக்காரு, அது எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் மறந்து போல. அப்படி இல்லை, ஞாபகப்படுத்துறது ஞாபகப்படுத்துறது என்னென்னலாம் ஆண்டவர் பட வேண்டியதா இருந்துச்சு, என்னென்னலாம் கஷ்டம் அவர் அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு, எப்படியெல்லாம் கெச்சமெனல் அவர் கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு, அதை கான்சியஸா உணர்வோடு அதை நினைச்சு பார்த்து அதுக்காக உணர்ந்து அதை திருப்பி நம்ம முன்னாடி நடக்கிற மாதிரி நினைக்கிறது தான் ஞாபகப்படுத்துறது வார்த்தைக்கு அர்த்தம். புரியுதுங்களா, அப்படின்னு நினைச்சு பாருங்க. அதான் இயேசு நமக்கு சொல்றது, என்ன நினைவு கூறும்படி, என்ன நினைச்சுக்கப்பா, என்ன மறந்துடாத அப்படின்னு இல்லை. என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கிறாரு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவர் செஞ்சது எவ்வளவு பெரிய காரியம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இயேசு தேவன் வந்து ரொம்ப பரிசுத்தர் நம்ம பார்க்க போறோம். அவர் வந்து பாவத்தை ஒருபோதும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார், ஒருபோதும் போனா போட்டோன்னு விடமாட்டார். அந்த தேவன் வந்து நம்மள மாதிரி பாவிகளை நம்மள போட்டு நரகத்துல தள்ளணும், தண்டிக்கணும். பாவம் செய்த ஆத்மா சாகவே சாகணும் அப்படின்னும் போது நம்மளை தண்டிக்கிற அந்த தேவன், தண்டிக்க வேண்டிய தேவன் ஒரு அதிசயமான காரியத்தை செஞ்சு விட்டார். அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. என்ன, அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதை நம்ம ஞாபகம் பார்க்கணும், அதை யோசிச்சு பார்க்கணும். அந்த குமாரன் வந்து இந்த உலகத்துல எவ்வளவு பரிபூர்ணமா வாழ வேண்டியதா இருந்துச்சு, எத்தனை சோதனைகள் அவருக்கு. போன 2 வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு நடந்த சோதனை மார்க்ல படிக்கும் போது அவரு வந்து யாருமே அவர் கூட இல்லை, ஒருத்தருமே இல்லை, தனியா பலவீனமா 40 நாள் சாப்பிடலன்னா ரொம்ப ஸ்ட்ரென்தா இருக்கும், எவ்வளவு பலவீனமா இருக்க முடியும், ஒருத்தர் கூட ஜெபிக்கிறதுக்கோ சப்போர்ட் பண்றதுக்கோ ஒண்ணுமே இல்லை. மார்க்ல போட்டிருக்கு சில துஷ்ட மிருகங்கள் வேற அந்த இடத்துல இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. அந்த யாருமே இல்லாத இடத்துல பிசாசோடு தனியா அவர் போராடுறாருன்னா, ஒரு பாவம் அவர் அந்த இடத்துல செஞ்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், தனியா போராடுறாரு. பேய் வந்து அவரு ஆட்கொள்ளுது, அவருடைய தாழ்மையை வச்சு அவர் கேவலப்படுத்துது. நீ தேவனுடைய குமாரனா, உண்மையாவே தேவனுடைய குமாரன்னா இந்த மாதிரி ஒரு கெதி இல்லாம நீ இருப்பியா, சாப்பாடு கூட உனக்கு வழி இல்லாம கல்ல அப்பம் பண்ணி சாப்பிடேன்னு அவரு கொடுமைப்படுத்து, அங்க இருந்து நீ உழுவு அதை பண்ண, அவர் தாழ்மை கோலத்தை பயங்கரமா சோதிச்சு பார்க்க. அது மாத்திரம் உடல, அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வாழ்க்கையெல்லாம் சோதிச்சு வந்துச்சு. ஆனா ஒருபோதும் அவரு முறுமுறுக்கல, பாவம் செய்யல, தப்பா செய்யாம பரிபூர்ண வாழ்க்கையை 10 கட்டளை ஃபுல்லா நிறைவேற்றி அவர் வாழ்ந்தார் நமக்காக. அதுக்கப்புறம் அந்த தேவன் சிலுவைக்கு ஏறி போனார். சிலுவைக்கு ஏறி போன நம்மளுடைய பாவங்கள்லாம் பிரத்யேகமா தன்னுடைய உடம்புல சுமந்தார். பிரத்யேகமா ஒரு அனுமானமாக சாத்தியமாக இல்ல, நிச்சயமாக என்னுடைய பாவம், நான் செஞ்ச ஒரு பாவங்களுக்கும் தண்டனை அவரு தன்னுடைய உடம்புல அவர் வாங்கினார். முடியாத வாங்கி நம்மளுக்காக மறித்த, அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். உன்னை மீட்கிறதுக்காக நான் எவ்வளவு செய்ய வேண்டியதா இருந்துச்சே பார், அதை கண் முன்னாடி நினைச்சு பாரு. அதான் அவர் சொல்றது, எகிப்தியருக்கு நான் என்ன செஞ்சேன் பாரு, நீ பார்க்கல, அப்படின்னு இஸ்ரவேல ஞாபகப்படுத்துற மாதிரி நமக்கு என்ன ஞாபகப்படுத்துறாரு தெரியுங்களா? என்ன ஞாபகப்படுத்துறாரு? என் பிள்ளைக்கு நான் என்ன செஞ்சேன் பார், உன்னை மீட்கணும்ன்றதுக்காக என் பிள்ளைக்கு நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன் பார், அதுதான் சொல்றாரு. அது எவ்வளவு காஸ்ட்லி கிஃப்ட் பாருங்களேன். ரோமர் எடுங்களா, ரோமர் 8:38-32 ரொம்ப அருமையான ஒரு அதிசயமான ஒரு வசனங்க.
நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
இந்த ஆர்குமெண்ட் நீங்க புரிஞ்சுக்கங்களேன், அது எவ்வளவு அழகா இருக்கு. இது வரைக்கும் நான் அப்படி பார்த்ததில்லை. பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது ஆர்க் எப்படி பண்றாரு? இப்படிப்பட்ட ஒரு ஒரு விலை உயர்ந்த கிஃப்ட ஆண்டவர் ஒரு உள்ளம் ஒரு இருதயம் உங்களுக்கு கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோ, அது உண்மையா இருக்குதுன்னு வச்சுக்கோ. அது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க அது உண்மையா இருந்துச்சுன்னா அவரோடு மற்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்காது இருக்கிறது. அவர் எப்படி ஒரு இதயத்துக்கு தன்னுடைய குமாரனையே உங்களுக்காக கொடுக்கிற ஒரு ஒரு மனசு இருந்துருச்சுன்னா மற்ற காரியங்கள்லாம் கொடுக்காம இருக்கிறது எப்படி? நம்ம என்ன பண்றோம்? நம்ம கஷ்டங்களை பார்க்கறோம், நமக்கு இருக்கிற உபத்திரவங்களை பார்க்கறோம், மாறாத எவ்வளோ நாள் இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கிறதுன்னு பார்த்துட்டு போக போக என்ன ஆகுது தெரியுங்களா? அநேக டைம்ல கடவுளை வந்து அவர் கொஞ்சம் கூட மனசு இல்லைன்னு நினைச்சுக்கிறோம், நம்மள ரொம்ப கோபமா பாக்குறவருன்னு நினைச்சுக்கிறோம், அவருக்கு நம்ம மேல அன்பு இல்லை, நம்ம மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவரை பத்தி ஒரு அன்பில்லாத ஒரு உருவம் மாதிரி நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு ஒரு பாவமான ஒரு சோர்வுல நம்ம இறங்கிறோம். ஒரு உற்சாகமே இருக்கிறது இல்ல, ஆண்டவர் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்காருன்ற ஒரு நன்றியே இருக்கிறது இல்ல. ஏன்? இருக்கிற சூழ்நிலைகள், எனக்கு எவ்வளவு கடன் இருக்குது, நாளைக்கு என்ன செய்ய போறேன், உடம்புல எவ்வளவு கஷ்டம் இருக்குது, என்னுடைய வேலை பிரச்சனை எவ்வளவு இருக்குது, அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஆண்டவருடைய அன்பை நம்ம ஒரு தப்பா இட போட்டுறோம். அது அப்படி போகக்கூடாதுன்றதுக்காகவே இப்படி சொல்றாரு. பாருங்களேன், இந்த சத்தியத்தை நினைச்சு பாருங்க. தன்னுடைய குமாரன், யார், எந்த மாதிரி குமாரன்? சொந்த குமாரன், சொந்த குமாரன், தன்னுடைய பிரத்யேகமான குமாரன். வேற எந்த குமாரனும் அப்படி இல்ல. பிதாக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய அன்பு உறவு ஐக்கியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவரை போய் கொடுத்தாருன்றது நமக்கு நம்ப முடியாத ஒரு காரியமா இருக்கலாம். சொந்த குமாரனே உங்களுக்காக கொடுத்திருக்கிறார், சொந்த குமாரன். அந்த சொந்த குமாரனை என்ன பண்ணாரு? இல்ல, பாராமல் வருது. சொந்த குமாரன் என்றும் இங்கிலீஷ்ல எப்படி வருது? ஸ்பேர் நாட், வருதுங்களா? 8:32 Who did not spare. Spare na Tamil enna solrudhu? Paaramal na nama vera bhasha illa adnala avurke mulaj paakama appdinuvaangalengla mulla than kumaranu kudavum paakama avaru spare pannama paarengla konda sonda kumaranu paaramal namakkaga kudutha nama meetpukkaga kudutha nama meetpukku rendu kaaryam theviya irukku enna நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வளைக்க முடியாத தண்டனை பரிபூர்ண திருப்தி நீதியை படுத்தணும். அதுக்கு கொஞ்சம் கூட வளைக்க கூடாது, கொஞ்சம் கூட தண்டனையை கம்மியே பண்ணக்கூடாது. கொஞ்சம் தண்டனை கம்மி பண்ணோம்னா அந்த தண்டனையை நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதனால முழு தண்டனை, கொஞ்சம் ஒரு துளி கூட தண்டனை விடாம உறிஞ்சு குடிக்கிற ஒரு தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனைக்கு அந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தாரு. அதான் ஆண்டவர் சொல்றது. அவருடைய வளைக்க முடியாத நீதி இல்லையா, அந்த நீதியை கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். அந்த நீதி முழு திருப்தி அடையணும்னா விடாபுடி அடி 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 அடிச்சு வேதனை கொடுக்கணும். அது முழுசா அந்த தண்டனையை குடிச்சாதான் நமக்கு மீட்பு கிடைக்கும். அது மாத்திரம் அல்ல, அவருடைய நீதியை பரிபூர்ணமா கீழ்ப்படிந்து நீதியை சம்பாதிக்கணும், தண்டனை அனுபவிக்கணும், நீதியை சம்பாதிக்கணும். இது ரெண்டுக்கும் அவருடைய குமாரனை கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிக்கிறது குமாரனை கொடுத்தாரு. ஹி ஸ்பேர்ட் நாட். நம்மளை ஸ்பேர் பண்ணணும்னு அவரை ஸ்பேர் பண்ணாம விட்டார். எவ்வளவு அன்பு இருந்திருக்கும் அவங்க மேல, அதான் யோசிக்க சொல்ற. எவ்வளவு அன்பு இருந்திருக்கும், நம்ம ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தார்னா வருது, ஒப்பு கொடுத்தார். எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? ஒப்பு கொடுத்தாருன்னா என்ன, நம்ம வார்த்தையில அப்படியே தாரவாத்து கொடுத்தாருன்ற மாதிரி ஒப்பு கொடுத்தாருன்னா அவருடைய ராஜாதி ராஜன் தேவகுமாரனை போய் ஒரு ஒரு அடிமை கோலமாக மனுஷனாக தேவ பசி துக்கம் பட்னின்ற மாதிரி ஒப்பு கொடுத்து மிருகங்க பிசாசு கையில ஒப்பு கொடுக்கற மாதிரி தன் குமாரனை கொடுத்து அந்த வேதனை படுறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. எப்படா அந்த கடவுளுடைய அன்பை நீங்க சந்தேகப்படலாம், எப்படா அந்த கடவுளுடைய அன்பை போய் சோதிச்சு பார்க்கலாம், அப்படி ஒப்பு கொடுத்தாரு. நம்ம எல்லோருக்காகவும் அவருடைய சபைக்காக நம்ம எல்லாருக்காகத்தான், யாரோ ஒருத்தருக்கு அவங்களுக்கு தான் கொடுத்தாரு எனக்கு கொடுக்கலன்னு இல்ல, சபைக்காக கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய அன்பை பத்தி எவ்வளவு பெரிய எண்ணம் உங்களுக்கு இருக்கணும், சந்தேகப்படலாமா? அதுதான் அவர் சொல்றாரு, ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்படி நம்ம எல்லாருக்காகவும் கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஏழையா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், பாவிகளா இருக்கலாம், உங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்திருக்கும் போது பவுல் என்ன சொல்றாரு, தொடர்ந்து படிங்க அந்த வசனம். உங்க வாழ்க்கைய நானும் இப்படித்தான் சோர்ந்து போற, உங்க வாழ்க்கையின் உபத்திரவங்களை நீங்க எப்படி தெரியுமா பாக்கணும், எதுல தெரியுமா உங்க வாழ்க்கைக்கு உபத்திரவங்களை அர்த்தத்தை பாக்கணும். ஆண்டவர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டங்க இருக்குன்றதுனால ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறாரு, எனக்கு ரொம்ப தரித்திரம் இருக்கிறதுனால ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, எனக்கு வசதி இல்ல அது இல்லன்னு அப்படி நீங்க பார்க்க கூடாதுன்றதுக்காக அவர் சொல்றாரு. இயேசுவையே ஆண்டவர் உங்களுக்காக ஒப்பு கொடுத்திருந்தா அவரோடு மத்ததெல்லாம் கொடுக்காம இருக்கிறது எப்படி? அதான் பாயிண்ட் ஆர்குமெண்ட். பெரிய காரியத்துல இருந்து சின்ன காரியத்துக்கு கொண்டு வர, அவ்வளவு பெரிய காரியத்தையே ஆண்டவர் உங்களுக்காக செஞ்சுட்டாரு, மத்த காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு அன்பு உங்க மேல உண்மையா அவர் வச்சிருந்தாருன்னா மத்த காரியங்க உங்களுக்கு செய்ய மாட்டாரு. அதான் அவர் கேட்க சொல்றாரு, உங்களுடைய தேவைகளை 100% சந்திக்கிறது அவர் கேரண்டி. அதை நீங்க நினைச்சு பாருங்க, 100% உங்க தேவைகளை அவர் சந்திப்பது கேரண்டி. ஏன்னா அவ்வளவு பெரிய கிஃப்ட கொடுத்திருக்காரு. உங்க தேவைகள் என்ன? எனக்கு ஒருத்தர் சொல்றாரு, பரிசுத்தாவி தேவைங்க, பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, உங்க பிள்ளை வந்து அப்பம் கேட்டுச்சுன்னா அது கல்லையா கொடுப்பீங்க, அது மீனை கேட்டுச்சுன்னா பாம்பையா கொடுப்பீங்க. தீமையான நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கிஃப்ட கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரமபிதா உங்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்காம இருப்பது எப்படி? இயேசு கேட்கிறார், பரமபிதா உங்களுடைய கஷ்டங்கள் தெரியாம இருக்கிறது எப்படி? உங்களுக்கு கிருபை தேவைன்னா அவர் கொடுக்காம இருப்பாரா? ஏன் ஒரு மனசுல என்ன மாதிரி மனசு நம்ம யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பார்த்தா பாவம். பிதாவியே விலை உயர்ந்த பொக்கிஷம், அவருடைய குமாரனே எனக்காக ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஆனா அதை விட கீழான உலக பிரகாரமான தேவைகள் ஆண்டவர் எனக்கு சந்திக்க மாட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம்னா எவ்வளவு மோசமான எண்ணம் அது. யோசிச்சு பாருங்களேன், அப்படி நின்னு எப்படி நினைக்க முடியும்? அவரோடு மற்ற காரியங்கள் உங்களுக்கு கொடுக்காம இருப்பது எப்படி? உங்க தேவைகளை அவர் சந்திக்காம இருப்பது எப்படி? அதைத்தான் அவர் கேட்கிறார். அதனாலதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இதுல ஏன் சொல்ல வரேன்னா, சொல்லி முடியாத அவ்வளவு பெரிய கிஃப்டே ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா மற்ற காரியங்களை அவர் உலக தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நீங்க என்ன பார்க்கணும், உங்க உலக சூழ்நிலைகளை ஆண்டவருடைய அன்பின் கண்ணாடி மூலமா பார்க்கணும். அதையே நான் கொடுத்திருக்கிறாரு, கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவை அது கேளுங்கன்றார் போல். மத்தது எப்படி கொடுக்காம இருப்பாரு, உங்க தேவைகளை எப்படி சந்திக்காம இருப்பாரு, கேளுங்க அப்படின்றார். ஆகவே இதுல என்ன சொல்ல நினைக்க, அவர் மீட்பின் கிருபை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை மறக்கிறதுனால தான் என்ன ஆகுது தெரியுங்களா, நம்ம உலக நிலையில பின்வாங்கி போறது, உலக சூழ்நிலைகள்ல சோர்ந்து போறது. மீட்பின் கிருபையை ஒருபோதும் மறக்க கூடாது. அத முதலாவது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஆனா நமக்கு இருக்கிற போராட்டம் என்ன, சரி ஆண்டவர் அவருடைய குமாரனே எனக்காக கொடுத்திருக்கிறாருன்னா நமக்கு இருக்கிற கேள்வி, நான் ஏன் இந்த பிரச்சனைகள்ல இருக்கிறேன்? நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள் அப்படின்னா, நமக்கு அடுத்த கிருபையை புரிஞ்சுக்கணும். இந்த மீட்பின் கிருபையை கொடுத்த தேவன் நமக்கு இன்னொரு கிருபையும் செய்து வருகிறார். அந்த கிருபைக்கு பேர் என்ன தெரியுமா, பாதுகாக்கிற கிருபை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி சொல்றாரு பாருங்களேன், அடுத்ததாக என்ன சொல்றாரு, எகிப்தியருக்கு நான் என்ன செஞ்சு உங்களை மீட்டேன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக,
நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து,
கழுகுகள் மேல் செட்டைகளின், கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து, கழுகுகளின் செட்டைகள் மேல் உங்களை சுமந்து வந்திருக்கிற அப்படின்ற, இது ஒரு அழகான படம் பழையற்பாடுல, அழகான படம். அதை பார்ப்போம். உபாகமத்தில் இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு பாருங்களேன். உபாகமோ 32:9.
கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாலான நிலத்திலும் ஊழ இடத்திலும் வறுமையான அவாந்த வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார்.
எப்படி காத்தாராம்? கண்மணி போல. கண்மணினா என்ன? கண் உள்ள இருக்கு. கண்மணி போல் யார காத்தாராம்? இஸ்ரவேல் ஜனங்களை காத்தாரு. நமக்கும் இது பொருந்தும். கண்மணி போல் நம்மளை காக்குற தேவன், அவருடைய பாதுகாப்பு அப்படித்தான் இருக்கு. கண்மணி, இந்த கண்ணு இது பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புலயே ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யற ஒரு ரிஃப்ளெக்ஸ், ஒரு நர்வ் வந்து எது தெரியுங்களா, இந்த கண்ணுக்கு மேல இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன சொல்றது தமிழ், ஐலிட்ஸ், இமை. கண்ணு இமை தான். ஒரு செகண்ட்ல 1000 வாட்டி ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? அதனால அந்த மாதிரி நம்ம கண்ணை காக்குற மாதிரி ஆண்டவர் நம்மளை காத்திருக்கிற, கண்மணி போல் காக்குறேன், அப்படி உங்களை பாதுகாக்கிறேன் நானு. அப்புறம்
கழுகு தன் கூட்டை கலைந்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல.
சரி, அந்த கழுகுகளின் செட்டைகள் உங்களை சுமந்தேன்னு அங்க சொல்ற ஆண்டவர் வந்து அதுக்கு விளக்கம் இங்க இருக்கு பாருங்களேன். நமக்கு இந்த கழுகுகளின் செட்டைகள் மேல் சுமக்கிறதுனா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? நமக்கெல்லாம் பார்த்தது இல்ல, அவ்வளவு தெரிஞ்சது இல்ல. நமக்கு தெரிஞ்சது எங்க லவ் பேர்ட்ஸ் எல்லாம் குட்டி போட்டுச்சுன்னா நாங்க பாக்குறோம், எங்க வீட்டுல எல்லாம் வச்சிருக்கிறோம். அது உள்ள குட்டி போடும், அதுக்கு ஒரு பானை வச்சிருக்கிறோம், உள்ள போய் குட்டி போட்டு அதுக்கே இது சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்கும், அவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா கழுகு தன் குஞ்சை எப்படி வளர்க்கும் தெரியுங்களா? அவங்க இஸ்ரவேல் ஜனங்க பார்த்திருப்பாங்க. ஏன்னா அந்த வனாந்திரத்துல இருக்கிற ஒரே அக்கச்சக்கமான பறவை வந்து கழுகு தான். அடிக்கடி பார்த்திருப்பாங்க, அவங்க நடந்து போனாங்க இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்திருப்பாங்க. என்ன மாதிரி கழுகு செய்யும்னா, அவங்க மலை மேல எல்லாம் அதுக்கு தன்னுடைய இதை கட்டி வச்சிருக்கோம், நெஸ்ட்டுக்கு என்ன சொல்றது, கூடு, தன்னுடைய கூடை கட்டி வச்சிருக்கோம். அது என்ன பண்ணும், தன் குட்டிக்கு வந்து ஒரு கூடை கட்டும். கட்டும் போது அந்த கூடுக்குள்ள வந்து ஓரளவுக்கு ஹைட் நல்லா கட்டி இருக்கும், ஆனா அதுக்கு மேல ஹைட்ல கூரா ஊசி மாதிரி வச்சிருக்கோம், உள்ளுக்குள்ள கூரா ஊசி மாதிரி வச்சு அந்த குஞ்சை வந்து நல்லா வளர்க்கும். அதுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். கொடுத்துட்டு அது வளர்க்கும். அந்த குஞ்சம் நல்லா உள்ளுக்குள்ள ஆறாம சந்தோஷமா இருந்துகிட்டு அப்படியே வளர பார்க்கும். ஆனா அந்த கழுகுக்கு இருக்கிற அறிவு என்னன்னா, அந்த குஞ்சு வந்து அங்கேயே சந்தோஷமா வாழ்க்கையெல்லாம் செட்டில் ஆயிடக்கூடாது. இது பிள்ளை வளர்ப்புல நம்ம கத்துக்க வேண்டியது, அங்கேயே செட்டில் ஆகி நிம்மதியா அப்படியே இருந்துடக்கூடாதுன்றதுக்காக, அது கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த கூட்டு அதுக்கு வசதியா இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே ஊசி மாதிரி குத்தி வச்சிருக்கும். அது வளர்ந்து கொஞ்சம் பெருசான பிறகு அதுக்கு அவ்வளவு இருக்காது, அந்த பக்கம் திரும்பினா குத்தம், இந்த பக்கம் திரும்பினா குத்தம், அந்த மாதிரி அந்த கூட்டை பண்ணி வச்சிருக்கோமா. அதுக்கப்புறம் பெருசா அதிசயமா அது என்ன பண்ணுது, அந்த வசனத்துல எப்படி போட்டிருக்கு
11,
அது கலைச்சிருமா, கூட்ட கலைக்கிறதுனா ஃபுல்லா கலைச்சிடாது. அந்த குஞ்சை என்ன பண்ணுமா, மலை மலைதானே கட்டி இருக்கும், அந்த குஞ்சை கீழே தள்ளி விட்டுருமா. அது அந்த குஞ்சை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, தள்ளி விடும் போது ஐயோ குயையோ அம்மா ஐயோ உனக்கு கீழே விழுவாது, அது அப்படி பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு தள்ளி விட்டுருமா. அப்படி தள்ளி விட்டு அது என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் அது கீழே தள்ளி விட்டு அது மேல அசைவாடிக்கிட்டே வருமா, கீழே அசைவாடி. அது ஐயோ குய்யோ அம்மா எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி நல்லா தானே சாப்பாடு போடுச்சு, இப்ப என்ன இந்த மாதிரி கொடுமை பண்ணுதேன்னு அது கத்திக்கிட்டு கீழே உழுவுற நேரத்துல அது வந்து அழகா தன்னுடைய ரெக்கையில புடிச்சுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் திருப்பி அந்த கூட்டுல எடுத்துட்டு போய் விடுமா. அதை திருப்பி திருப்பி பண்ணுமா. ஏன் அது அப்படி திருப்பி திருப்பி பண்ணுது, அதுக்கு பாசம் இல்லையா தன் குஞ்சு மேல. அது ரெக்கைகளை விரித்து பறக்க கத்துக்கணும். ஆனா அந்த குஞ்சுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் அது இல்லைங்களா, அதுக்கு கத்துக்கணும். அது அந்த மாதிரி கழுகு தன் குஞ்சுகளை ரெக்கைகள் மேல் சுமந்த மாதிரி நான் உங்களை சுமந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்ல பாக்குறாரு பாருங்களேன், இதுல எவ்வளவு அழகு ஆறுதல் இருக்குன்னு. என்ன சொல்ல பாக்குறாரு ஆண்டவர், தன் கூட்டுகளை கலைக்கிற மாதிரி அப்படித்தான் அவங்களை நான் நடத்தி வந்தேன்னும் போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கடி அவங்களுடைய கூட்டை கலைச்சு விட்டார். எங்க கலைச்சு விட்டாரு, செங்கடலுக்கு முன்னாடி கலைச்சு விடல, ஐயோ குயையோ கடல் பெரியது கடல் இல்லையே கடல் முந்திரிச்சு எகித்து வராமேன்னு கலைச்சு விட்டாரு. மாராக்கு முன்னாடி கழிச்சு விட்டார், மெரிபா மாசா முன்னாடி கழிச்சு விட்டார். ஏன் கழிச்சு விட்டார்? அங்கெல்லாம் எதுக்காக கழிச்சு விட்டாரு? இவங்க பறக்க கத்துக்கணும், பறக்க கத்துக்கணும். பறக்க கத்துக்கிறதுனா என்ன? ஆண்டவரை விசுவாசித்து பறக்கிறதுனா தங்களுடைய விசுவாச சிறகுகளை விரித்து ஆண்டவரை நம்பி வாழ்வதற்கு இவங்க கத்துக்கணும். அதுக்காகத்தான் இவங்க எப்படி விசுவாசம் வளரும், எப்படி வளரும் விசுவாசம், எப்படி ஒரு விசுவாசி விசுவாசத்துல வளர முடியும்? உபத்திரவங்கள் மூலமா தாங்க வளர முடியும். அந்த மாதிரி அந்த குஞ்ச தூக்கி கீழே போடலன்னா அது பறக்கவே கத்துக்க முடியாது. ஆனா அதனால அன்பு இல்லான்னு இல்லையா ஆண்டவருக்கு? அந்த செங்கடலை, செங்கடலுக்கு முன்னாடி அவங்க தவிக்கும் போது கீழே வந்து காப்பாத்துற மாதிரி செங்கடலை பிரிச்சு காப்பாத்துல, மாறால தண்ணி இல்லான்னு தவிக்கும் போது மாறா தண்ணியை மாத்தி காப்பாத்துல, மாசா மெரிபால அவங்களுக்கு தண்ணி கொடுத்து காப்பாத்துல. ஆனா ஆண்டவர் காப்பாத்துறவர் தான். ஆனா நமக்கு பறக்க கத்து கொடுக்கிறவர், ஒரு கழுகு தன் குஞ்சுகள் காத்து வர மாதிரி தான். டிஸ்கவரி எல்லாம் பார்த்திருக்கேன், சில இடங்களையும் படிச்சிருக்கிறேன். ரெக்கார்ட்லயே இல்ல ஒரு குஞ்சு கூட அவங்க அம்மா கீழே தள்ளி கீழே விழுந்து செத்ததா சரித்திரமே ரெக்கார்ட்லயே இல்ல. அந்த மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறவர் வந்து ஒருபோதும் நம்ம கீழே விழுவ விடவே மாட்டார். உபத்திரவங்களை வழியா நடத்தத்தான் செய்யறாரு, கஷ்டங்களை கொடுக்கத்தான் செய்யறாரு. ஏன்? அதுல நீ ஆண்டவரை நம்ப கத்துக்கணும், அப்பதான் உன் விசுவாசம் வளரும், அப்பதான் நீ முதிர்ச்சி அடைய முடியும், ஒன்றிலும் குறையில்லாத நீ வளர முடியும். அதனாலதான் கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து வருகிறத போல நான் வருகிறேன். புரியுதுங்களா எவ்வளவு அழகு ஆறுதல் அதுல இருக்கு? எனக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்கா இருந்துச்சுங்க. இதனாலதான் சில நேரங்கள்ல நம்ம மனசே சோர்ந்து போகிறோம், மனசே உடைஞ்சு போகிறோம், ஆண்டவருடைய அன்பை கூட கேள்வி கேட்கிறோம். தன் குமாரன் என்றும் பாராம அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்றதெல்லாம் கொடுக்காம இப்படி தொலை பண்றாருன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்ல, நம்மள அவர் நடத்துற பாதுகாக்கிற கிருபை. எதுக்காக நம்மள அப்படி நடத்தி வராரு? ஒரு கழுகு தன் குஞ்சுகளை நடத்துற மாதிரி தான் நம்மள நடத்தி வராரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வசனம் படிப்போம், சங்கீதம் இது ஐசாயா 40:30-31.
இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள்.
இப்படிப்பட்டவர்களா நம்ம எப்போ வளர்றது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலையும் விசுவாச இறக்கைகளை விரித்து தேவனை ஸ்தோத்தரித்து உபத்திரவங்களை பார்த்து பயப்படாம ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறவர்களை நம்ம எப்ப மாறுறது? வானம் அந்த இதுல வசனத்துல வர மாதிரி மலை பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்ற அளவுக்கு எப்ப நீ விரித்து அந்த பறவைகள் மாதிரி கழுகு மாதிரி எப்ப நீ பறக்குறது? உபத்திரவங்கள் மூலமா தான் அவனை ட்ரெயின் பண்ணணும். அதுதான் என்ன பாக்குறோம், ஆண்டவருடைய பாதுகாக்கிற கிருபை. முதலாவது உன்னை எகிப்துல இருந்து எப்படி காப்பாத்தி கூட்டு வந்தேன்னு பாரு. ரெண்டாவது உன்னை இந்த உலகத்துல நான் எப்படி நடத்துறது? கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளில் சுமந்து வர்ற மாதிரி. இன்னொன்னு சொல்றாங்க, கழுகு மாத்திரம் தான் தன்னுடைய குஞ்சுகளை செட்டைகள் மேல சுமந்து வர்றது, மத்ததெல்லாம் கையில புடிச்சுக்கிட்டு வரோன்றாங்க. ஏன்னா கழுகுக்கு அந்த செட்டைகள் மேல ரொம்ப பாசம் கழுகுக்கு தான் இருக்கும். யாராவது அந்த குஞ்ச அடிக்கணும்னு அம்பு விட்டா முதல்ல அந்த தாயை சாவடிச்சுட்டு தான் அந்த குஞ்ச பிடிக்க முடியுமே தவிர அந்த குஞ்சுக்கிட்ட சேர முடியாது. அந்த மாதிரி உங்களை நான் சுமந்து வந்திருக்கேன். ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அட்டாக் பண்ண வரும்போது அவங்களுக்கு நடுவுல போய் நின்னது யாருங்க? மேகஸ்தம்பம் போய் அவங்களுக்கு நிக்கல, அக்னி ஸ்தம்பமா? என்ன அட்டாக் பண்ணிட்டு என் பிள்ளைங்கிட்ட போன ஆண்டவர் அப்படித்தான் அவங்களை காத்து வந்திருக்கிறார். அந்த அன்பை தான் அங்க சொல்றார், கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகள் மேல் சுமந்த மாதிரி நான் அவங்களை சுமந்து வந்திருக்கேன். அதனால உபத்திரம் இல்லைன்னு இல்ல, அதன் மூலமா நான் அவங்களை சுவாச சிறகுகளை விரித்து வளர நான் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கிறேன். அடுத்ததாக படிங்களா, மூணாவது கிருபை என்ன சொல்றாரு? ஒன்னு உங்களை எகிப்தருக்கு என்ன செஞ்சு உங்களை மீட்டேன், ரெண்டாவது கழுகுகளின் குஞ்சுகளை ரெக்கைகள் செட்டைகள் மேல் சுமந்து வருகிற மாதிரி நான் உங்களை சுமந்து வந்திருக்கிறேன், மூணாவது
கண்டிருக்கிறீர்கள்.
அதுக்கப்புறம் ரெக்கைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டேன். அதான் நம்ம பாக்குறோம். அடுத்ததாக ஆண்டவர் இதெல்லாம் ஏன் செஞ்சுட்டு வராரு அப்படின்னா, த கிரேஸ் ஆஃப் சாண்டிபிகேஷன். அதாவது ஆண்டவருடைய குறிக்கோள் என்ன? மீட்புலையும் பராமரிப்புலையும் நம்முடைய பாதுகாப்புலையும் ஆண்டவருடைய குறிக்கோள் என்ன? அவர்கிட்ட நம்மளை சேர்த்துக் கொள்ளணும், அவரோடு நம்ம நெருங்கி வரணும். அது தாங்க ஆண்டவருடைய குறிக்கோள். அவரோடு நம்ம நெருங்கி வரணும். என் அண்டையில் உங்களை நான் சேர்த்து கொண்டேன். ஏன் ஆண்டவரோடு நெருங்கி வந்து இங்க எதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறாரு? அவங்களை ஆராதிக்கிற ஜனங்களா மாத்தணும். அப்பதான் நம்ம மாற முடியும். ஆராதிக்கிற ஜனங்களாக அது மாத்தணும்ன்றதுக்காகத்தான். வெறும் எகிப்திலிருந்து உங்களை காப்பாத்தி விடுதலை ஆக்குறது மாத்திரம் இல்ல, என்னுடைய ஐக்கியத்துல உங்களை நான் உங்களை சேர்க்கணும். அதுக்காகத்தான் உங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதுல தான் நம்முடைய மீட்பின் மகிமையே இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்மளை மீட்கிறதுலயும் சரி, நம்மள ஆண்டவர் பராமரித்து வருகிறதுலயும், பராமரிப்புல அவர் பயன்படுத்துற எல்லா மெத்தட்ஸ் எல்லா சாதனங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட நம்மளை கொண்டு வரணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் செஞ்சு வர்றார். ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி வரணும்ன்றதுக்காகத்தான் எல்லாத்தையும் அவர் செஞ்சு வர்றார். அதுதான் அவருடைய நோக்கம். அதைத்தான் நம்ம பாக்குறோம். அதைத்தான் செஞ்சதாக அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. இந்த மூணு காரியத்தை ஞாபகப்படுத்துறாரு. இந்த மூணும் பெரிய கிருபையின் காரியங்கள். அவங்களுக்கு பத்து கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆண்டவரா பார்த்து செஞ்சது அவங்களுக்கு இல்லைங்களா? அந்த கிருபையை ஞாபகப்படுத்துறாரு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் கிரேஸ். அடிக்கடி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து பத்து கட்டளையின் மூலமா தான் ரட்சித்தாருன்னு. அப்படி இல்லவே இல்லை. பாருங்களேன், இதெல்லாம் அவங்கள மீட்டு அவங்கள பராமரித்து அவங்களை தன்னிடத்துல கொண்டு வந்த பிறகுதான் பத்து கட்டளையை கொடுக்கிறாரு. தவிர அவங்கள பத்து கட்டளையை கீழ்படிச்சா தான் நான் அவங்கள மீட்டுக்குவேன் சொல்றாரு? இல்ல, அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகுதான் பத்து கட்டளையை கொடுக்கிறாரு. அதைத்தான் நம்ம இந்த வசனத்துல பாக்குறோம். சரி, முதலாவது வந்து நம்ம பத்து கட்டளையுடைய முக்கியத்துவம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா கிருபைய புரிஞ்சுக்கணும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். கிருபைய அவங்களுக்கு உணர்த்துறார் மோசே மூலமா. இந்த கிருபை நான் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிறது அவங்களுக்கு ஞாபகப்படுத்து. அவங்க எப்பேற்பட்ட ஜனங்கள் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறம் தான் பத்து கட்டளை கொடுக்க போறாரு. அடுத்ததாக உடன்படிக்கையின், கடைசியாக அதை பார்த்து முடிக்கலாம். உடன்படிக்கையின் முக்கியத்துவத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். படிங்க அடுத்த வசனம்.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது.
அப்புறம் படிங்க தொடர்ந்து.
நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரர்களுடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார்.
இத இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். பத்து கட்டளைய சரியா புரிஞ்சுக்கணும்னா முதலாவது என்ன புரிஞ்சுக்கணும்? கிருபையின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். கிருபை இல்லாதவர்கள் பத்து கட்டளைய பின்பற்ற முடியாது. ரெண்டாவதாக உடன்படிக்கையை புரிஞ்சுக்கணும். உடன்படிக்கை என்னும் போது நான் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், பைபிள்ல இருக்கிறது ரெண்டே உடன்படிக்கை தான். என்னது? கிருபையின் உடன்படிக்கை, கிரியையின் உடன்படிக்கை. வெரி குட். கிரியையின் உடன்படிக்கை வந்து ஆதாம் கிட்ட செஞ்சு ஆதாம் அதுல வீழ்ச்சி அடைந்து அந்த கிருபையின் உடன்படிக்கை போயிடுச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வர உடன்படிக்கை எல்லாம் கிருபையின் உடன்படிக்கை. அதை வந்து படிப்படியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திட்டு வர்றாரு. நோவாவோடு செய்யறாரு, ஆபிராமோடு செய்யறாரு, இப்போ மோசேயின் மூலமா இஸ்ரேல் கிட்ட செய்ய போறாரு. அதெல்லாம் கிருபையின் உடன்படிக்கை. அதை நம்ம குழப்பிக்க கூடாது. அதாவது படிப்படியா வெளிப்படுத்திக்கிட்டு வராரு. இங்க வந்து அவர்களோடு உடன்படிக்கை செய்யறத நம்ம பாக்குறோம். அவங்ககிட்ட அதான் கேட்கிறார், என்னுடைய உடன்படிக்கையை நீங்க கீழ்படியது உண்டானால். அதுதான் வருது, உடன்படிக்கை. இந்த தேசத்தோடு அவர் உடன்படிக்கை செய்யறதுனால ஒரு கண்டிஷன் போடுறார். அவங்களுக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியங்களை ஞாபகப்படுத்துறார். நான் உங்களை என்னவா பண்ணிருக்கிறேன் தெரியுமா? இதெல்லாம் பண்ணி உங்களை எகிப்திலிருந்து மீட்டு கழுகின் ரெக்கையினால சுமந்து என் அண்டை கொண்டு வந்து உங்களை என்னவா பண்ணிருக்கிறேன்? என்னுடைய முன்னாடி ஒரு வார்த்தை, சொந்த சம்பத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொத்து தான், பெரிய பொக்கிஷம் மாதிரி. என்னுடைய பொக்கிஷமா நான் உங்களை பண்ணிருக்கிறேன். ரெண்டாவதாக ஆசாரிய கூட்டமாக நம்ப ஆசாரிய ராஜ்யம், ஆசாரிய ராஜ்யமும். மூன்றாவதாக பரிசுத்த தேசமாக. அவங்களுக்கு ஒரு மூணு பதவிகளை அவர் கொடுக்கிறார், மூணு பெரிய ஸ்லாக்கியங்களை அவர் கொடுக்கிறார். நமக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்னொன்னும் பார்த்து ஒரு செருமன் எடுக்கலாம், எவ்வளவு பெரிய விஷயங்கன்னு. அவ்வளவு பெரிய காரியத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார். அதன்படி நீங்க வாழணும், அதுல நீங்க நிலைத்திருக்கணும்னா அவர் கேட்கறது என்ன தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு கிருபை காமிச்சு செஞ்சிருக்கிறேன், உங்களை ஆசாரிய கூட்டமாக, சொந்த சம்பத்தாக. சொந்த சம்பத்துனா என்ன தெரியுங்களா? என்ன சொந்த சம்பத்துனா? முழு உலகமே எனது, ஆனா உங்களை என்ன பெரிய பொக்கிஷமா நான் மதிக்க போறேன். ரொம்ப முயற்சி செஞ்சு, ரொம்ப தியாகம் செய்து வாங்கின ஒரு பொக்கிஷம். அந்த மாதிரி பொக்கிஷமா நான் உங்களை பார்க்க போறேன். ரெண்டாவதாக ஒரு ராஜரீக கூட்டம், என்னோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க நீங்க தான், என்னோடு பரிந்து பேசக்கூடிய நீங்க தான். ராஜரிகன உலகத்தையே அரசாங்கம் கூட்டம் மாதிரி நான் உங்களை மாத்த போறேன். மூன்றாவதாக பரிசுத்த ஜாதி, எனக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு ஆராதனை செய்யற ஜனங்க நீங்க தான். அப்படி மாத்தி பெரிய ஸ்லாக்கியங்கள் இதெல்லாம் அதெல்லாம் உங்களை நான் செய்திருக்கிறேன். அதுக்கு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே காரியம் தான், என்ன தெரியுமா? கீழ்படிதல். அவர் சொல்றார், படிங்க அந்த வசனம்.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு,
உள்ளபடி கேட்டு, அவ்வளவுதான் ஆண்டவர் கேட்கறது. உள்ளபடி கேட்டு, நான் இப்ப கட்டளைகளை கொடுக்க போறேன், அதுக்கு உள்ளபடி கேட்டு நீங்க இருக்கணும். உங்களை நான் இப்படி எல்லாம் மாத்தி இருக்கிறேன் அப்படின்றார். அது புதிய ஏற்பாட்டுல வந்து நமக்கு இது போட்டிருக்கு தெரியுங்களா. இது வந்து அவங்களுக்கு ஒரு உலக பிரகாரமான அழைப்பு, ஒரு நிழலாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல 1 பேதுரு 2:9 நம்ம ஏற்கனவே நம்மள அப்படி மாத்தி விட்டதாக பேதுரு சொல்றத நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 2:9 படி.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்.
தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அப்புறம்
சுத்த ஜாதியும் பரிசுத்த ஜாதியுமாயும் அதற்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
பாருங்களேன், அதனுடைய நிறைவேறுதல் வந்து சபையில தான் நடக்கிறதா பாக்குறோம். அவங்க கொடுத்த பெரிய ஸ்லாக்கியங்களுடைய நிறைவேறுதல் வந்து நமக்குள்ள நடக்குதுங்க. அதுதான் கடைசியாக நம்ம பயன்பாடுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்தல, முழுமையாக நிறைவேறுதலாக ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறார். மோசேக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நீ போய் அதை ஞாபகப்படுத்த, அவங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறேன், அவங்கள மீட்டு இருக்கிறேன், எவ்வளவு பெரிய தியாகம் செய்து மீட்டு இருக்கிறேன், அவங்களோட கழுகுகளின் செட்டைகள் மேல சுமந்து வரமா சுமந்து இருக்கிற என்னண்டைக்கு அவங்களை கொண்டு வந்திருக்கிற, அவங்களை என்னவா மாத்தி இருக்கிற, ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் என்னுடைய சொந்த சம்பத்தாக மாத்திருக்கிற. இதெல்லாம் நம்மளத்தான் நிறைவேறுது. நமக்கு ஒண்ணு கேட்கலாம், ஆண்டவர் இவ்வளவு நனக்கு செஞ்சிருக்கிறாரே, இதுக்கு தகுதியா நான் என்ன செய்யணும், இதுக்கு தகுதியா நான் எப்படி வாழணும், எப்படி வாழணும். அதுக்குத்தான் அவர் சொல்ல போறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை அன்றி வேற எந்த தேவர்களையும் நீ வணங்காத, தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக, அவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய எந்த காரியத்தையும் இச்சிக்காதிருப்பாயாக. இப்படி வாழணும், இப்படி வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை இப்படி மீட்டு கொண்டு வந்திருக்க, அந்த கட்டளை அவங்களுக்கு கொடுக்க போறார். இப்படி வாழ்றதுக்கு தான் நமக்கு இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதை மோசேயின் மூலமா அவங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைக்கிறாரு. அந்த காரியத்தை படிச்சு நம்ம ஞாபகப்படுத்திக்கணும், ஆண்டவர் நமக்கு இந்த கிருபையெல்லாம் கொடுத்திருக்கிறார். மீட்பின் கிருபை, பாதுகாப்பின் கிருபை, பரிசுத்தமாக்குதலின் கிருபை, நம்மளோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன? கீழ்படுது, சத்தியமா செய்யணும்.